திருச்சிற்றம்பலம். சைவம் டா டார்கின் அன்பான நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்தம் பற்றிய சொற்பொழிவு. தலைப்பு: சிவஞான போத மாபாட்டியம். உரை வழங்குபவர் வி கே புரம் ஜி சண்முகம் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
இந்த நூற்பாவில யாவையும் சூனியம் சத்ததிர் ஆதலின், யாவையும் சூனியம் சத்ததிராதலின், சத்தே அறியாது, சத்தே அறியாது, அசத்து இலது அறியாது, அசத்து இலது, என்னது இலது? அறிவு இலது, அசத்துக்கு அறிவு இலது, அதனால் அறியாது. எனவே இந்த ரெண்டும் எது? இந்த ரெண்டும் எது? யாவையும் சூனியம் சத்ததிர், அதுவும் அசத்து அறிவிலது, அதனால் அறியாது என்ற இரண்டு என்னது? ஏதுக்கள். எதுக்கு ஏது? இருதிறன் அறிவுளது இரண்டலா ஆன்மா என்பதற்கு. எனவே இந்த ஆறாவது நூற்பாவில் நாம் பார்க்கும்போது என்ன பார்த்தோம்? இருதிறன் அல்லது சிவசத்து, இந்த ரெண்டும் அல்லாதது சிவசத்து. இங்கே ஏழில் இருதிறன் உள்ளது, அது என்னது? அது பசுனர், விளங்குதா? எனவே இந்த யாவையும் சூனியம் சத்ததிர், யாவையும் சூனியம் சத்ததிர், சத்தாகிய சிவத்தின் முன்னால யாவையும் சூனியம், யாவையும் சூனியம். சூனியம்னா என்ன? என்னதுமா? ஏப்பா, யார் வெற்றிடம்? வெற்றிடம் அல்ல. நீங்கள் உங்கள் கருத்து பூரா சொல்லாதீங்கன்னு தான் நான் சொல்லியிருக்கேனே முதலே. ஆசிரியர் என்ன சொல்கிறான்னு சொல்லுங்கள், நீங்கள் படித்ததை சொல்லுங்கள். இங்கே வந்து ஒத்தையாரட்டையாக பார்த்துக்கிட்டு, யாவையும் சூனியம், சூனியம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? முனைத்து நில்லாது. அம்மா சொல்கிறது சரி, முனைத்து நில்லாது என்று சொல்லியிருக்கிறார்கள். முனைத்து நில்லாதுன்னா என்ன? அது தெரியணுமே. முனைத்து நில்லாதுன்னு எழுதியிருக்காரு, அந்த வகையில் பரவாயில்ல. உங்களை கம்பேர் பண்ணும்போது அந்த அம்மா பதிலை சொல்லிட்டாங்க, முனைத்து நில்லாது. விளங்கி தோன்றுதல்னா என்னது? இப்படியே சொன்னா நான் என்ன செய்ய அப்படிங்காங்க. விளங்கி தோன்றுதல் அப்படின்னா அதுவே விளங்க மாட்டேக்க. விளங்குதா ஐயா உங்களுக்கு? விளங்கி தோன்றுதல்னா என்னன்னு? எது சார் விளங்கிச்சு? என்னைக்கு இங்கே வந்தனோ அன்னைக்கே விளக்கம் போச்ச. அது உண்மைதான். அடா பாவமே, நாம் விளங்கிக்கிறதுக்கு வந்தா? விளங்கி தோன்றாது. ஏன்னா இந்த இதில் சொல்லக்கூடிய இந்த கலை சொற்கள், இதுக்கெல்லாம் என்ன பேரு? கலை சொற்கள். அதுக்கு அர்த்தம் நமக்கு தெரிஞ்சுக்கணும். இதை அகராதியை பார்த்து கண்டுபிடிக்க முடியாது இல்லையா? நிகண்ட போய் தேடி பார்த்தாச்சு, லெக்சிக நான் பார்த்துட்டேன் சார், இதில் இல்லைன்னா இருக்காது. அப்போது இந்த விளங்கி தோன்றாமையாவது, இப்போது நம்ம மாணவர்களில் நவகோடி நாராயணன் தெரியுமா? தெரியுமா? இருக்காரா? இருக்கார், இருக்கார். பார்த்துக்கங்க, பார்க்காதவங்க பார்த்துக்கங்க. சரி, நீங்கள் எப்படி பின்னால் போய் கார் ஒரு ரவுண்டு போய் பார்த்துட்டு வரனாலும் வர்றாங்க, அதை பற்றி ஒன்று. இந்த ஐயா வந்து வகுப்பு முடிந்த உடனே ஊருக்கு போய், இங்கே பஜாரில் போய் இவங்களுக்கு ஒரு ஜாமான் வாங்கணும்னு போகிறாங்க. இல்லை, சிவஞான போதம் தான் வாங்க போகிறாங்க, பாடியம் வாங்கிறதுக்கு போகிறாங்க. சிவஞான மாபாடியம் வாங்கிட்டு வந்துட வேண்டி தான், இங்கே வைக்கலை, இங்கே புக்கில் இல்லைங்க, நாம் அங்கே போய் வாங்கிடுவோன்னு ஒரு புக் ஸ்டாலுக்கு போகிறாங்க. அது பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், அதில் போகிறாரு. மால், மால்னு இங்கே மால்லாம் இருக்கா? சரி, இருக்கட்டும், இருக்காமல் அதில் போகிறாரு. அங்கே பார்த்தா ஏகப்பட்ட ஜாமான்கள் இருக்குது, கடைகள் இருக்குது, ஜாமான்கள் இருக்குது. அதெல்லாம் அப்படி சூப்பர்ஃபிஷியலாக அப்படியே பார்த்துட்டே போகிறாரு. புத்தக கடை வந்தோடனே சிறப்பு வகையாக பார்க்குறாரா இல்லையா? அப்போது அந்த புஸ்தக கடைக்குள்ளே போன உடனே அங்கே எத்தனையோ நூல்கள் இருக்கும், அந்த நூல்களெல்லாம் மேலோட்டமாக பார்க்குறார். அங்கே எங்கேயோ போதும் சிவஞானம் ஏதாவது வந்துருச்சுன்னா அதை என்ன செய்கிறோம்? இப்போ எந்த ப்ராடக்ட்னால தான், இப்போ ஒரு சோப்பு வாங்க போகிறோம்னா, நீங்கள் சோப்பு எத்தனையோ இருக்கும், நீங்க நினைச்சு வந்த பிராண்ட் இருந்தா அது மாத்திரம் எப்படி தெரியுது? பெருசா தெரியுதா இல்லையா? விளங்குதா? அதுதான் விளங்கு, பிரகாசம். விளங்குதா? நீங்க இச்சித்த பொருள் அங்க தோன்றினா அதுக்கு பேர் என்ன பேரு? பிரகாசம். இப்போ ஐயா கூட பக்கத்துல இருக்க ஐயா, அவங்க வந்திருக்காங்க. அவங்க இவரோட கம்பெனி கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒண்ணும் வாங்க வரல. அவங்க சீக்கிரம் வந்து துளைய மாட்டுக்கானேன்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க கடையில உள்ள சாமான்கள் எல்லாம் பாக்காங்க. அந்த பொருள் எதையும் அவரை கவர்வதில்லை. ஏன்? அவருக்கு தேவையில்லை. விளங்குதா? சிவபெருமான் குறைவில்லா நிறைவு, அவனுக்கு என்ன தேவை இருக்கு? எனவே அவன் அது அவன் முன்னால் யாவையும் சூனியம், அதான் சூனியம். விளங்குதா? எனவே நமக்கு இச்சை இருக்கு, தேவை இருக்கு, ஆஹா ஓகன் ஒன்னா பார்க்கும், நம்ம அதை கவருது, அவனை ஒன்றும் கவராது. விளங்குதா? எனவே இது போலதான் சிவஞானியர் முன்னாலையும். சிவஞானம் பெற்றாச்சுன்னா அந்த பேரின்பத்தை நுகர்ந்தவருக்கு சூனியம் என்பது நத்திங் என்பது மாதிரி இல்லையா? இப்போ கந்த புராணத்துல சொல்றாரு, அந்த சூரபதுமன் அந்த முருகப்பெருமானுடைய விஸ்வரூப தரிசனத்தை பார்க்கிறாரு இல்லையா? தன்னை அதுவரைக்கு பெரிதாக மதித்து கொண்டிருந்தவன், 108 அண்டங்களை 108 யுகங்கள் ஆண்ட அந்த தன்னையே மதித்து நின்றவன், அப்போ அந்த முருகப்பெருமானுடைய திருவடியில் இருக்கக்கூடிய ஒரு முடியில இவனுடைய 108 அண்டத்தை பார்க்கான். அப்போ அதுக்குள்ள இவன் இருக்காம்னா அவனுடைய உயர்வு எங்கே, என்னுடைய சிறுமை எங்கே? பார்க்கறானா இல்லையா? பார்க்கறானா இல்லையா? அப்போ அவன் முன்னாலவன் நத்திங், அதான் சூனியம். அவனுடைய பெருமைக்கு முன்னால இது தூசு இல்லையா? அருளில் பெரியது அகிலத்து இல் வேண்டும் பொருளில் என்ன, மூச்சே காட்ட மாட்டேங்கீங்க. வண்டி தள்ளுனாலும் போக மாட்டேக்கு, தள்ளுனா கீழே தான் விழும்பு இருக்கு. இதெல்லாம் நல்லா படிச்சிருக்கணும். ஏன்னா இந்த கருவி நூலெல்லாம் படிச்சுட்டு வந்தாதான் இதை படிக்கணும். விளங்குதா? எனவே பேரனைத்தும் அணுவெனவே உதறித்தள்ள பேரின்பமாய் வந்த பெருக்கே என்பார். விளங்குதா? எனவே அந்த அருள் வந்தாச்சுன்னா நாம் வாழ்க்கையில எதை உயர்ந்ததாக கருதி கொண்டிருந்தோமோ அதெல்லாம் என்ன ஆயிரும்? அணுவாயிரும். அதெல்லாம் இதுவரைக்கும் நம்ம வாழ்க்கை லட்சியமா நினைச்சிட்டு இருந்திருப்போம், அதெல்லாம் இப்ப என்ன ஆயிருது? அணு. அணுவெனவே உதறித்தள்ள சீனு வெறுத்து போதும். விளங்குதா? பேரின்பமாய் வந்த பெருக்கே என்று அருளின் பெருமையை சொல்லுவார். விளங்குதா? எனவே இங்க அந்த சிவம் குறைவில்லா நிறைவு, அவனுக்கு முன்னால் மற்ற பொருள்கள் எல்லாம் சூன்யம். அதுபோலதான் சிவஞானி இருக்கும் இல்லையா? இப்போ சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு கடையில் உள்ள காபி பிடிக்கும். விளங்குதா? அப்படிதானே? அந்த காபியை குடிச்சாதான் அவளுக்கு திருப்தி. கும்பகோணம் டிகிரி காப்பியும் பாரு, அதை சாப்பிட்டாதான் காப்பி சாப்பிட்ட மாதிரி இருக்கும் பாரு இல்லையா? அது என்ன இருந்தாலும் அதை விட உயர்ந்த ஒரு பதார்த்தத்தை, நல்ல திருநெல்வேலி அல்வாவை சாப்பிட்டாரு, ஒரு கிலோவை சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த காப்பியை போய் குடிச்சாருன்னா எப்படி இருக்கு? அது முன்னால இது இனி அதை ருசியே தெரியல. அது போலத்தான் சிவம். சிவ இன்பத்தை ஒருத்தர் அனுபவிச்சுட்டாமன்னா உலக இன்பம் எப்படி இருக்கும்? நத்திங், சுவைக்காது, அதான் சூனியம். விளங்குதா? அதனால சத்ததில் யாவையும் சூனியம். எனவே அவன் இதை அனுபவிக்க மாட்டான். எத உலகத்தை அசத்து அறிவில், அது அசத்துக்கு என்ன இல்லை? அனுபவம் என்பது அறிவுடைய பொருளுக்கு தான், அது அறிவே இல்லை. எனவே அந்த உலகமும் ஒன்றையும் அனுபவிக்காது என்று இந்த இரண்டையும் பாரிஷேட அளவையால் நீக்கவே, ரெண்டையும் பாரிஷேடம்னா தெரியுமல்ல ஒழிவு, ஒளிவி அளவையால் நீக்கவே எஞ்சி இருப்பது எது? பசுதான் இல்லையா? அதனால இரண்டையும், ஏன்னா இரண்டும் எதெல்லாம்? உலகம் பாசம் உள்பொருள், பதி உள்பொருள் இல்லையா? பசுபதி பாசம் எனப்பகர் மூன்றில் பதியினை போல் பசுபாசம் அனாதி. இந்த முப்பொருள் உண்மையும் நம்ம முதலே பார்த்துட்டோம். இதெல்லாம் இருக்குன்னு பிரமாணமே பார்த்தாச்சு இல்லையா? உள்பொருள் முதல்ல நிறுவிட்டோமா இல்லையா? இப்போ இங்க வந்து அதை அனுபவிக்கிற பொருள் இல்லைன்னா அது இல்பொருள் ஆயிருமா இல்லையா? அப்போ அதை அனுபவிக்கிற பொருள் ஒன்று இருந்தே ஆக வேண்டும். இந்த ரெண்டு பொருள் விளக்கப்படவே அப்ப எதுன்னு தெரியுது? மூன்றாவதாகிய பசுதான். எனவே அந்த பசு இரண்டு நீக்கப்படவே மூன்றாவது பசுதான் அதை ரெண்டையும் அனுபவிக்கும், இரண்டையும் அனுபவிக்கும். அந்த பசு அந்த சிவம் போல தூய அறிவுடையதும் அல்ல, அந்த சடமான பாசம் போல அறிவே இல்லாததும் அல்ல, இல்லையா? அப்போ எப்படிப்பட்டது? அததான் இருதிறன் அறிவுள்ளது. இருதிறன் அறிவுள்ளது. இருதிறன் அறிவுள்ளதுன்னா என்ன? அந்த அது ஒரு தொகை சொல், அது ஒரு தொகை சொல். அந்த தொகை சொல்லை விரித்து இருதிறனையும் அறிவது, இரண்டாம் வேற்றுமை உருபு விரிக்கிறார். இருதிறனையும் அறிவது. இங்க திறன் திறன்னா என்ன? பகுதி. திறன் என்பது பகுதி. இருதிறனையும் அறிவதுனா ரெண்டு பகுதியையும் அறிவது. இருதிறனை அறிவது, இருதிறனால் அறிவது. என்னது? திறனால். ஆள்னா எத்தனை வேற்றுமை? மூணாம் வேற்றுமை. எனவே ரெண்டையும் அனுபவிக்கும், ஆனா துணையின்றி அனுபவிக்காது, வியஞ்சகமின்றி அனுபவிக்காது, துணை கொண்டு அனுபவிக்கும். எனவே இந்த உலகை அனுபவிக்கும் பொழுது பாசத்தின் துணை கொண்டு அனுபவிக்கும், பாசக்கருவிகளின் துணை கொண்டு அனுபவிக்கும். சிவத்தை அனுபவிக்கும் பொழுது சிவஞானம் துணை கொண்டு அனுபவிக்கும். விளங்குதா? எனவே இரண்டையும் அனுபவிக்கும், இரண்டால் அனுபவிக்கும், அது அதுவாய் நின்று அனுபவிக்கும். இரண்டின்பாலும் உளதாய், இரண்டின்பாலும் உளதாய் என்று ஏழாம் வேற்றுமை. எனவே இரண்டையும் அனுபவிக்கும், துணை கொண்டு அனுபவிக்கும், அழுந்தித்தான் அனுபவிக்கும், அது அதுவாய் மாறித்தான், இல்லையா? பாசத்தை அனுபவிக்கும் போது பாசமயமாக நின்றுதான் அனுபவிக்கும், சிவத்தை அணியும் போது சிவமயமாக நின்றுதான் அனுபவிக்கும், இல்லையா? எனவே அந்த இருதிறன் அறிவுள்ள சொல்ல இரண்டாம் வேற்றுமை, மூணாம் வேற்றுமை, ஏழாம் வேற்றுமை உருவு விரித்து கொண்டு இந்த மூன்று தன்மையையும் விளக்குகிறார். இதுதான் ஆன்மாவினுடைய இலக்கணம் என்கிறார். எனவே இருதிறனையும் அறியும் எது போல? கண் போல என்று ஒருமை காட்டுகிறார். எது போல? கண் போல. இருளையும் அனுபவிக்கும், ஒளியையும் அனுபவிக்கும், கண் போல. துணை கொண்டு அனுபவிக்கும் இரண்டையும். எது போல? ஆகாயம் போல. ஆகாயம், ஆகாயத்தினுடைய குடம் என்ன? சப்தம். அந்த சப்தம் எப்ப விளங்கும்? துணைப்பொருள் இருந்தா விளங்கும். முரசு, குனிர் போன்ற துணைப்பொருள் இருந்தா தான் சத்தம் வெளியே கேட்கும். துணைப்பொருள் இல்லைன்னா கேட்காது. அது மாதிரி இந்த ஆன்மா ரெண்டு அனுபவிக்கணும்னா என்ன செய்யணும்? துணைப்பொருள் வேண்டும். சுதந்திரமா அனுபவிக்காது, துணை கொண்டுதான் அனுபவிக்கும். அடுத்தது அது அதுவாய் நின்று அனுபவிக்கும். எது போல? படிகம் போல. எது போல? படிகம் போல, இல்லையா? படிகம் எதை சாருகிறதோ அந்த மயமா மாறி நிற்கிறது, அது போல. இதுதான் ஆன்மாவினுடைய இலக்கணம் என்றார். இதுதான் ஆன்மாவினுடைய இலக்கணம் என்றார். எனவே இப்போ நமக்கு இந்த ஏழாவது நூற்பாவில சாதனையினுடைய முதல் பாதம், சாதனையினுடைய முதல் பாதத்தில் சாதிப்பவனுடைய இலக்கணம் சொன்னார். சாதிப்பவனுடைய இலக்கணம் அல்லது அதிகாரி, அதிகாரின்னு என்னது? ஆபீசர் என்றப்படாது. அதிகாரினா யாரு? தகுதி உடையோன். இதுக்கு தகுதி உடையோன் யாருன்னா ஆன்மா என்று அந்த ஆன்மாவினுடைய இலக்கணத்தை சொல்கிறார். விளங்குதா? சொல்லி இப்போ அப்படி அந்த சாதனையில் முதல் பாதத்தில் சாதிப்பவனுடைய இலக்கணம் சொல்லவே அவனுக்கு சாதனம் எது? சாதிக்கிறதுக்கு ஒரு கருவி வேணுமா இல்லையா? சாதனம் எது? அது எப்போது வரும்? அந்த சாதனம் எப்போது வரும்? யார் தருவார் சாதனத்தை? யார் தருவார்? அதனால் என்ன பயன்? அந்த சாதனத்தினால நமக்கு என்ன பயன்? விளங்குதா? அப்போ என்னெல்லாம் வருது இங்க கேள்வி? சாதனம் எது? அது எப்போது வரும்? யார் தருவார்? தந்தால் அதன் பயன் என்ன? இந்த நான்கு கேள்விகளுக்கும் விடையாக வருவதுதான் எட்டாவது நூற்பா. இதுதான் நாம் பார்க்க வேண்டிய நூற்பா. இதைத்தான் விரிவாக பார்க்க போகிறோம். இதுவரைக்கு பார்த்ததெல்லாம் அதுக்கு தோற்றுவாய். இப்போ நமக்கு ஏழாம் நூற்பாவில் என்ன சொன்னோம்? சாதிப்பவன் இல்லையா, சாதிப்பவன் அவன் இருதிறன் அறிவுளாய் அனுபவிப்பவன் பார்த்தோம் இல்லையா. அப்போ இந்த இருதிறன் என்பது ஒன்று பாசம், நிலையில்லாத பாசம், இன்னொன்று நிலைத்த சத்தான பதி. ரெண்டும் கான்ட்ரடிக்டாக உள்ளது, அப்படிதானே ரெண்டும் எதிர்மறையான பொருட்கள் நேர் எழுதி. அதனால் ரெண்டும் மாறுபட்ட பொருள்கள், தமிழ் மாறுபட்ட இரண்டையும் அறிவு உளதாமாறு யாங்கனம், ரெண்டையும் சேர்த்து அனுபவிக்கிறது எப்படி? ஒத்த அனுபவங்கள் நிகழும், மாறுபட்ட அனுபவமாக இருக்குது, அது எப்படி என்ற ஒரு தடை எங்கே எழுகிறது, ஆசங்கை எழுகிறது. அதனால் அந்த ஐயத்தை நீக்கும் முகத்தான் நமக்கு அதிகரண இயைவு பெறப்படுகிறது. விளங்குதா? அப்புறம் இந்த ஏழா நூற்பாவில் ஆன்மாவின் இலக்கணம் சொன்னார் இல்லையா, பொது வகையில் சொல்லியிருக்காரு சிறப்பு இலக்கணத்தை, அது ஆன்ம ரூபம். அதுக்கு என்ன பேர்? ஆன்ம ரூபம். ரூபம்னா என்னது? தசகாரியத்தில் வடிவம்னு சொல்லக்கூடாது, வடிவம் வேற உருவம் வேற. அது தெரியாதுன்னு இதுவும் தெரியாதுன்னு காட்டிடாதீங்க. ரூபம், ரூபம் தரிசனம் சுத்தி தசகாரியம் நடக்கலாம் இல்லையா. அதில் என்ன சொன்னாங்க முதல்ல? ரூபமாவது பொதுவாய் அறிதல், பொதுவாய் அறிவது, அதுக்கு பேர் ரூபம் இல்லையா. அப்புறம் ஐயமாய் அல்லது தெரிவாய் அறிவது என்னது? ஐயமாய் அறிவது தரிசனம், ஐயம். பொதுவாய் அறிவது ரூபம், ஐயம் அறிவது தரிசனம், தெளிவாய் அறிவது சுத்தி, அதானே. எனவே இங்கே நம்ம ஆன்மாவை பற்றி பொதுவாய் அறிஞ்சிருக்கிறோம், அதனால் அது ஆன்ம ரூபம் ஏழாம் நூற்பாவில். எனவே இந்த ஆன்ம ரூபம் ஏழாம் நூற்பாவில் அறியப்படவே அந்த ஆன்மா ரூபம் பார்த்தாச்சுன்னா அடுத்தாப்புல என்ன பார்க்கணும்? தரிசனம் பார்க்கணும் இல்லையா, அதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக தானே. எனவே ஈண்டு அதனை தரிசிக்குமாறு உணர்த்துதல், இங்கே ஆன்ம தரிசனம் எப்படி பெறுவது என்பதை காட்டுவது தான் எட்டாவது நூற்பா. எனவே இந்த எட்டாம் நூற்பாவில் சிவரூபத்தில் ஆன்ம தரிசனம், ஆன்ம தரிசனம் எப்போ நடக்கும்? சிவரூபத்தால் ஆன்ம தரிசனம் அதை சொல்வது, அது பற்றி சூத்திர இயைவு பெறப்படுகிறது. அப்புறம் இந்த ஏழாவது நூற்பாவில் அதிகாரியை சொன்னோம், ஏழாவது நூற்பாவில் அதிகாரியை சொன்னோம். அப்புறம் அந்த அதிகாரி, அதை அதிகாரி யாருன்னு தெரிஞ்சாச்சுட்டா அதுக்கப்புறம் நம்ம சொன்ன சாதனம், அவனுக்கு அதிகாரிக்கு சாதிக்கணுமா ஒரு சாதனம் வேணுமா, கருவி வேணும்ல, சாதனம்னா என்னது? கருவி. கருவி எது, எப்போ வரும், யார் தருவா, பயன் என்ன, இதை சொல்வதனால ஓத்தியைவும் பெறப்படுகிறது. ஆக இந்த இந்த எட்டாம் நூற்பாவில் இப்போ வந்துச்சா இல்லையா. எனவே சாதிப்பவனுக்கு சாதனம் எது, அது எப்போ வரும், யார் தருவாள், அதை பெற்றால் என்ன பயன், இந்த கேள்விக்கு பதில் சொல்வது. ஆக இந்த எட்டாம் நூற்பாவில் நமக்கு ஆன்ம தரிசனம் சொல்கிறார். சொல்லும் பொழுது இதுவரைக்கு இந்த ஆன்மா ஆன்மா இருதிறன் அறிவுள்ளதுன்னு பார்த்தோம். எனவே அசத்தை அசத்தை அசத்தைன்னு என்ன? நிலையில்லாத உலகை, நிலையில்லாத உலகை அசத்தை அசத்தால் அறிந்து, எதை கொண்டு அறிஞ்சது? அசத்தால். அசத்துனா என்ன? அசத்தால்னா பாசத்தால், பாசக்கருவிகளால். அசத்தை அசத்தால் அறிந்து அசத்தின்பால் உளதாய் அசத்தாய் நின்றவாறும். விளங்குதா? அசத்தை அசத்தின அசத்தாகிய உலகத்தை அசத்தால் அறிந்து, அப்போ அசத்தாகிய நிலையில்லாத பாசக்கருவிகளின் துணை கொண்டு, பாசக்கருவி தனுகரண புவன போகம்தான், இதன் துணை கொண்டு அறிந்து, அறிந்துனா அனுபவிச்சுன்னு அர்த்தம், அறிந்து அசத்தாய், அசத்தின்பால் உளதாய், அசத்தின்பால் உளதாய், அசத்தின்பால் உளதாய் என்ன, நாமே இந்த உடம்பு அப்படின்னு தானே இருந்தோம். எனவே நாமே அப்படின்னு இந்த பாசமே நாம வாழ்ந்தோம் இல்லையா. மற்றவற்றின் வேறாக நான் ஏது, எங்க படிச்சீங்க, உண்மை விளக்கம் படிச்சீங்களா இல்லையா. எனவே ஆறாறு தத்துவம் ஏது, ஆணவம் ஏது, அன்றேதான் மாறா வினை ஏது, மற்றவற்றின் வேறாக நான் ஏது. எனவே ஆன்மாவை சொல்லும் போது என்ன சொல்றாரு, பாசத்தை சார்ந்து பாசமயமாகவே நிற்கின்ற நான் என்கிறார். விளங்குதா. அதனால இங்க அசத்தை அசத்தால் அறிந்து அசத்தின்பால் உளதாய், அப்போ அது அதுக்கு அடங்கி இருந்தா அதுவும் அந்த மயமா மாறுமா இல்லையா. அசத்தாய் நின்றவாறு இல்லையா, நிலை இல்லாம நினைப்பு மறப்பு இறப்பு இல்லையா, பிறப்பு அப்படித்தானே, இன்பம் துன்பம் இப்படி மாறிட்டே தானே இருந்தது, நிலை இல்லாம தானே இருந்தது. எனவே இவ்வாறு எத்தனையோ காலம் கழிஞ்சு போச்சு, எத்தனையோ பிறவி கழிஞ்சு போச்சு. இதுதான் முதல் ஆறு நூற்பாவில் சொல்லியிருக்காரு. எனவே அதை இறந்த காலத்தில் சொல்றாரு, அசத்தாய் நின்றவாறும், அசத்தாய் நின்றவாறும் சத்தை, சத்தை என்ன, சத்தாகிய சிவத்தை, சத்தை சத்தால் அறிந்து, சிவஞானத்தால் அறிந்து சத்தின்பால் உளதாய். அப்பவும் எப்படி இருக்கணும், அதுக்கு அடங்கி சத்தின்பால் உளதாய் சத்தாய் நிற்குமாறும், இனிமே நிற்க போறான், இனிமே நிற்க போறான், நிற்குமாறும் உணர்த்துதல், அதான் எட்டாம் நூற்பா. இதை உணர்த்துவதுதான் எட்டாம் நூற்பா. விளக்குச்சா. எனவே இந்த ஆன்மா சிவத்தை சிவஞானம் துணையாக கொண்டு அறிந்து அனுபவித்து நிற்க போறத சொல்ல போகிறார். இப்ப அதிகாரியை சொல்லியாச்சு, இப்போ சாதனத்தை சொல்லும் போது இதையும் சேர்த்து சொல்றாரு இல்லையா. எனவே இங்க இந்த எட்டாம் நூற்பாவில் சாதனம், சாதனம் எது, ஞானம்தான் சாதனம், ஞானம்தான் சாதனம். அது எப்ப வரும், தவத்தை முற்றுவித்தால் வரும், எப்ப வரும், தவத்தை முற்றுவித்தால் வரும் இல்லையா. தவத்தை முற்றுவித்தல்னா என்ன, எங்கேயாவது கொண்டு போய் வித்துடலாம்னு பாக்கியதா, முற்றுவித்தால் என்ன, அதான் ஐயா அதை முற்றுவித்தல்னா என்னதுன்னு கேட்கேன். இப்போ சரியையை முற்றுவித்தல் அப்படின்னா சரியைனா என்னது, சரீரத்தால பெருமானுக்கு செய்யக்கூடிய தொண்டு, அதை முற்றுவித்தல்னா பெருக்கி முடிச்சாச்சு, சரியையை முடிச்சாச்சுன்னு அர்த்தமா, கோயிலில் போய் அழகிடுதோம், அழகிட்டு முடிச்சாச்சுன்னா சரியை முடிச்சாச்சுன்னு அர்த்தமா. அப்போ எது அந்த சொல்லுக்கு என்ன பொருள்னு கேட்குறேன். சரியையை முற்றுவித்தல், ஏன்னா அப்போ கிரியைக்கு போனோம்னா முற்றுவித்தல் முருகுதல் அப்படிலாம் வரும். இங்கே சரியையில் முறிய பின் கிரியை, முருகுதல் முருகுதல்னா என்னது, முற்றுவித்தல்னா என்னது, அதாவது முருகுதலாவது அல்லது முற்றுவித்தலாவது இந்த சரியையாகிய தொண்டினை செய்த புண்ணியத்தின் காரணமாக ஆன்மாவிடத்திலே ஒரு அப்ளிப்மெண்ட், கொஞ்சம் முன்னேற்றம், என்ன, உலகப்பற்று குறைஞ்சி சிவப்பற்று வருது இல்லையா. சிவபெருமானை பூசிக்க வேண்டும் என்ற ஆசை பெருகுனா அது என்னது, அதுதான் முருகி வந்திருக்குன்னு அர்த்தம். விளங்குதா. இதுவரைக்கும் உலகத்திலையும் தூல பொருளைத்தான் பொருள் என்று நினைத்து வந்தோம் இல்லையா. இப்போ இறைவனை அதாவது அந்த சிவத்தையே அருவுருவ திருமேனியே பொருள், அருவுருவ திருமேனியே பொருள் என்று உணரக்கூடிய பக்குவம் வந்திருக்கு. அதுக்கு முன்னால் என்ன இருந்தது, உருவ திருமேனியே பொருள் என்று இருந்த ஆன்மா நுணுகி அருவத்திருமேனியே பொருள் என்று உணர்கின்ற பக்குவத்திற்கு வருதல், அதான் முருகுதல். விளங்குதா, விளங்குதா விளங்கலையா. எனவே அப்புறம் அந்த கிரியையை செய்த புண்ணியத்தினாலே, அந்த சிவபூசனையை செய்த புண்ணியத்தினாலே அது என்ன வருகிறது, படிப்படியா இந்த ஆன்மாட்ட அகபூசையிலே விருப்பு மிகுகிறது, அகபூசையில உறைப்பு ஏற்படுகிறது, அதுதான் என்னது, யோகம் முதிர்வு இல்லையா. அந்த யோக முதிர்விலே என்ன ஆகுது, அறிவு பூசையிலே, அறிவு பூசையிலே விருப்பம் நிகழ்கிறது, அதுதான் ஞான பூசை இல்லையா, அதான் முருகுதல், விளங்குதா? எனவே இதை முற்றுப்பித்தல்னா சரிய கிரிய யோகங்கள் ஞானம் இருக்காது. அந்த சரிய கிரிய யோகத்தை முடித்து இங்கே ஞானத்திலையும் ஞானத்திலையும் ஒரு மூணு படி இருக்குது, ஞானத்திலையும் மூணு படி. அது இந்த நூலை படிக்கும்போதே சித்தியாரையும் சேர்த்தே படிக்கணும். அப்போது இந்த ஞானம் என்பது அது நாலு படியாக இருக்குது, கேட்டல் ஞானம், சிந்தித்தல் ஞானம், தெளிதல் ஞானம், நிட்டை கூடுதல் என்று இருக்கு. இந்த முதல் ஞானமாகிய கேட்டல் ஞானத்தை பெறுவதற்கு முன்னாலேயே நான் அதுக்கு பிரிலிமினரியாக ஒரு மூணு, அதுக்கு பிரிலிமினரியாக மூணு, அதை முற்றுப்பிச்சாதான் இதுக்கே வர முடியும், விளங்குதா? அது என்னதுன்னா ஞான நூல்தானை ஓதல், ஓதிவித்தல், நட்பொருளை கேட்பித்தல். இந்த மூணையும் முற்றுப்பிச்சாதான் யார் வருவா? சிவம் குருவாய் வருவார், சிவம் குருவாய் வருவார். அப்போ இந்த தவம் என்பது என்னது? தவம் என்பது என்னது? அதுதான் உழவு. உழத்தல்னா என்ன? உழவுன்னா என்னது? எல்லாம் உழவுதான். உழவு என்று சொன்னாலே சரீர வருத்தம் இல்லையா. உடம்புனா என்னது? உடம்புன்னு என்னது? உடல் சொல்றோம்ல, உழத்தல் பற்றி உடல் என்றாயிற்று, உழத்தல் பற்றி உடல் என்றாயிற்று. மையாம் உழவு என்கிறார் யார் சொல்றா? நாவுக்கரசு அப்பெருமான் சொல்கிறார் மெய்மையாம் உழவு. எதை? இந்த தவத்தை சொல்றார். அது என்ன செய்யுது? உழவு என்ன செய்யும்? உழவு என்ன செய்யும்? மண்ணை மிருதுவாக்கும், விளைச்சலுக்கு தகுதிப்படுத்தும். அதுவே என்ன விளைக்காது? பயிரை விளைவிக்காது. அதனால உங்க தவமே என்ன செய்யாது? ஞானத்தை தராது. அப்போ என்ன தரும்? ஞானத்தை பெறுவதற்கான தகுதியை தரும், ஞானத்தை பெறுவதற்கான தகுதியை தரும். சரி, செஞ்சிட்டு வாங்க, அடுத்த வகுப்பில் நாம் பார்ப்போம்.